நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 51 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 51 வசனம் நாம் வாசிக்க.
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்துக் கொண்டாள்.
திருப்பப்படி
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்துக் கொண்டாள்.
இது ஒரு வசனம் நான் வாசிப்போமே. பிலிப்பிருக்கிற நிருபம் 2 அதிகாரம் சில எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பிருக்கிற நிருபம் 2 அதிகாரம் படிங்க 8-9.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார்.
சார், நாம் வாசித்த இந்த வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 2 அதிகாரம் 51 வசனத்திலே நாசரேத் ஊரிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோசிப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தெய்வம் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தபோதும் யோசிப்புக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கிற நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இயேசுவை குறித்து. ஆனால் பிலிப்பியருக்கிற நிருபத்திலோ தன் பிதாவுக்கு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். சொல்ல போனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படிதலின் வடிவமாக அவர் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை கவனிங்க. முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் 2 ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ முழுவதும் கீழ்ப்படிந்து நமக்கு மாதிரியாக மாறினார். முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபோது சாபமும் பாவமும் உலகத்திலே பிரவேசித்தது போல 2 ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முழுவதும் கீழ்ப்படிந்தபடியினால் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் முழு மனுக்குலத்துக்கும் உண்டாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. என கவனிங்க, எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வாழ முடியும். எப்படி என்பதை நாம் விட்டு நாம் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இந்த வேதம் முழுவதையும் நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ நோக்கங்களையும் தேவ திட்டங்களையும் நிறைவேற்றி ஆசீர்வாதமாக வாழ்ந்த அநேகராய் அநேகரை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய நியமனங்களுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தங்களையும் கெடுத்து ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரிதாபமாக தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பலரையும் நாம் இந்த வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்த்து சிந்தித்து நாம் கடந்து செல்வோம். என கவனிங்க, பொதுவாக அல்லது இயல்பாக நம் எல்லோருக்கும் ஒரு கீழ்ப்படியாமை இருக்கத்தான் செய்கிறோம். அது ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாடத்திலிருந்து நமக்கு சந்ததி சந்ததியாக வரத்தான் செய்கிறது. இதற்காகத்தான் நான் சொல்றது, பெற்றோர் மிக கவனமாக இருக்கணும். நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய சாயல்களும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒளிப்படும். ஆதாம் ஆதி தாய்தப்பன் ஆதி தகப்பனாகிய ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் போய் எப்படி அவன் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி பாவம் செய்தானோ, அதே போல இன்றைக்கும் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி பாவம் செய்து மனம் போல இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இது கடைசி காலம். சோ நமக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறதுக்கு ஒரு போதனை தேவை, ஒரு புத்திமதி தேவை. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தான் நமக்கு போதனை தேவையா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியத்தான் நமக்கு தேவ வார்த்தை தேவையாக இருக்கு. ஆகவே நமக்குள்ள இருக்கிற இயல்பான மாம்ச பிரகாரமான கீழ்ப்படியாமை அல்லது முரட்டாட்டம் அல்லது விருமாப்பு போன்ற காரியங்களை நாம் அடக்கி அல்லது அவைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கு பூரணமாக நாம் கீழ்ப்படிவோமாக இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் நாம் கீழ்ப்படிவோமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பொதுவாக நாம் எல்லோருமே தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், உண்மைதான். ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமே அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லவே இல்லை. நாம் அழலாம், கூக்குரிடலாம், மன்றாடலாம், ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான். யாரும் போறோம்னா தயவுசெய்து சீக்கிரமா போயிருங்க. டோன்ட் டிஸ்டர்ப் த சர்ச் பிளீஸ். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவோட, ஏன்னா இவ்வளவு தூரம் நான் வாரம் வந்து நாம் தேவோடைய வசனத்தை கருத்தை கேட்கட்ட போற என்னங்க, நமக்குள்ள என்ன எழும்பு போகுது, எப்படி நாம் வாழ்றது, எப்படி ஆண்டவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, எப்படி தேவ சாயலாக மாறுறது, எப்படி நாம் தேவோட ராஜ்யத்தில் போய் சேர்றது. ஐ எம் சோ சேட் அபவுட் திஸ் திங். I don't know what's going on. They don't like to listen the word of God. They can put something to listen the word of. They can put many things to receive the word of God. But it is not available before the Lord. We cannot be blessed by the Lord. So எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தார்கள். முழு மனுக்குலமும் பாவத்திலே விழுந்தது. அதுதான் நாம் இன்னைக்கு பிறக்கும் போதே பாவிகளாக பிறக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நாம் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பின போது ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, ஆண்டவர் இயேசு 30வது வயதிலே யோர்தான் நதிக்கரையிலே வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வேதம் சொல்றது தி ஹெவன்ஸ் ஆர் ஓபன், பரலோகம் திறந்து வானம் திறந்து ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இயேசு மேலே இறங்கினார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கவனிங்க, அந்த நேரத்தில் தேவன் பேசினாரு, இவர் என்னுடைய நேசகுமார், திஸ் இஸ் மை பிலவட் சன், இவர் நான் பிரியமாய் இருக்கேன்னு சொல்லி தேவன் பேசினது எப்போது தெரியுமா, 30 வயது வரைக்கும் இப்படியான சத்தத்தை நாம் கேட்டதாக உயர்த்திட்டு நாம் பார்க்க முடியாது. ஆனா எப்பொழுது இயேசு தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து யோவானத்தில் வந்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது, பிதா பேசுகிறார். என்ன பேசினார், இவர் என்னுடைய நேசகுமார். தேவகுமாரன் எப்பொழுது நேசகுமாரனாக மாறினார் தெரியுமா, அவர் தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது தேவனுடைய குமாரன் நேசகுமாரன் சொல்லி பிதாவினாலே அழைக்கப்படுவதை நாம் இங்கு பார்க்க முடியும். சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார், பிதா பேசினார், இவர் என்னுடைய நேச குமார் என்று சொல்லி. எனக்கு அருமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளை, இதற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை சிலர் போதிக்கலாம், சிலர் கேள்விப்படலாம், ஞானஸ்நானம் எடுக்காமல் நாம் பரலோகம் போக முடியும், மனம் திரும்பினால் போதுமிடலாம் சொல்லலாம். ஆனால் அவைகள் அறிவுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் சத்தியத்தின்படி அவைகள் சரியானவைகள் அல்ல. அல்லது இன்னும் சிலர் சொல்லுவார்கள், சிலுவையின் பக்கத்தில் இருந்த கள்ளன் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காமல் அவன் பரதேசத்துக்குள்ள பிரவேசித்தானே, ஆகவே நாமும் ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகம் போகலாம் என்று சொல்லி சிலர் வாதாடலாம், கதைக்கலாம். ஆனால் இட் இஸ் நோட் ட்ரூத், அது சத்தியம் இல்ல, அது சத்தியம் இல்ல. நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவோம் சொல்லி மார்க்கு 16 அதிகாரத்தில் தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் நாம் பெற்றுக் கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை பெறுகிறோம். தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஞானஸ்தானம் என்கிறது தேவனுடைய கட்டளை, இதற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பந்தி, இது நம்ம மனித கற்பனை அல்ல, அல்லது சபையிலே ஒரு கண்டுபிடிப்பும் அல்ல, அல்லது ஒரு சம்பிரதாயமும் அல்ல. தேவனுடைய நியமனம், நாம் எல்லோரும் பரிசுத்த பந்தியிலே பங்கு வருவோம். அது மட்டுமல்ல, அங்கு சொல்லப்படுறது, நான் வருமளவும், until he come back again to this world, திரும்ப இந்த பூமிக்கு ஆண்டவர் தான் வரும் வரைக்கும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கார். ஆகவேதான் நாம் கர்த்தருடைய பந்தியிலே கருத்தாக பங்கு வர வேண்டும். ஒருவேளை நாம் அதை நாம் ஸ்கிப் பண்ணலாம், அல்லது எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளாமல் அதை தவிர்த்து கொள்ளும் போதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அப்ப என்ன செய்யறது, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆகவே நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற முடியாமல் போயிட்டு. சரி, உண்மைதான். அதிலே நாம் பங்கு பெறதுக்கு முதல் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்று நாம் இதில் பங்கு பெற வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக நாம் சொல்லி கட்டளையிட்டிருக்கார். ஆகவே கர்த்தருடைய பந்தியிலும் நாம் தவறாமல் கருத்தாக பயபக்தியாக பரிசுத்தமாக நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. யோவான் 10:27 இயேசு இப்படியாய் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு. மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு, அதாவது என் ஆடுகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம், நாம் ஆண்டவருடைய ஆடுகள் தானா, தேவனுடைய பிள்ளைகள் தானா என்பதை கண்டுகொள்ளலாம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம், ரசிக்கலாம், அல்லது ருசிக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவர்களை அன்பு கூறுகிறோம், அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நிச்சயமாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். சோ நாம் கேட்கிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நீதிமொழிகள் 13:13 எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 13:13, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், ஆனா கற்பனைகளுக்கு பயப்படுறவனோ பலனடைவான் அல்லது வாழ்வடைவான். தேவனுடைய வார்த்தையை நாம் அவமதிக்க கூடாது, திருவசனத்தை நாம் நெக்லேட் பண்ணக்கூடாது, அது நமக்கு நல்லதல்ல. இதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப கண்டிப்பாக சொல்றது இதற்காக, எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் முதலாக வைத்தாரோ அதற்கு நாமும் முதலிடம் கொடுக்கப்படும். அவர் திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள் நாசம் அடைவார்கள், ஆனால் அதற்கு பயந்து அதற்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களோ பலன் அடைவார்கள், வாழ்வடைவார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருக்கு முதல் ராஜாவாக இருந்த சவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் போது அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கு. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, தேவனாலே ராஜாவாக ஆக்கப்பட்ட மனுஷன். அவர் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தவர், இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிய கோத்திரமாயிருந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே அவன் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த அவனை தேவனுடைய கண்கள் கண்டுபிடித்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தி வைத்தான். ஒரு கட்டம் வந்தபோது சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார், நெக்லெக்ட் பண்ணிட்டார். ஒரு கட்டம் வந்தது, சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார். உடனே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தேன் போ. நான் யோசித்து பார்த்தேன், தேவனே தேடி கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் அல்லவா, தேவனால கண்டுபிடிக்கப்பட்ட இவ்வளவு ஆயிரங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதும் அந்த ஒரு மனிதனை தேவன் தேடி கண்டுபிடித்து அபிஷேகித்து சிங்காசனத்தில் கொண்டு வந்து ராஜாவாக வைத்தார். தேவனே தெரிந்து கொண்ட மனிதன் இப்ப தேவனாலே புறக்கணிக்கப்படுறான்னு சொன்னால் காரணம் என்ன, அவன் விட்ட தவறு என்ன? தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நீ ராஜாவாக இருக்க முடியாது. 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே மோசே ஜனங்களை நடத்தினார். ஆனா ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு மிஸ்டேக், மலையை பார்த்து பேசுகின்றார். ஜனங்கள் அவனை விசனப்படுத்தினபடினாலே அவன் மலையை பார்த்து பேசாமல் கோலாலே அதை அடித்தான்னு சொல்லி நாம் பார்க்க. என்ன கருமான உங்களே, அடித்தான், தண்ணீர் வந்தது. ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அப்போ தேவன் சொன்னாரு, நீ என் வார்த்தையை விசுவாசியாதபடியால், இன்னொரு சொல்லப்படுறது, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியால் நான் வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்குள்ளே என் ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போக முடியாது. இதை குறித்து அவர் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணிக்க, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகள் இந்த ஜனங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நடத்தி வந்தேனே, அந்த நல்ல தேசத்தை ஒரு தடவை நான் பார்க்கட்டும். நீர் வாக்கு பண்ணி உம்முடைய ஜனத்துக்கு நீர் இந்த உலகத்திலே தெரிந்து கொண்ட அந்த தேவனாலே வர்ணிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒரு குறைவும் இல்லாத அந்த நல்ல தேசத்தை ஒரு தடவை நான் போய் பார்த்துட்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணினாராம். ஆனா தேவன் சொன்னார், நோ, இனிமேல் இந்த காரியத்தை குறித்து இடத்துல பேசாதேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்றார். காரணம் என்ன, ஒரே ஒரு தடவை அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனார், கானானுக்குள்ளே அவர் பிரவேசிக்க முடியாமல் போனார்ன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். என கருமானுக்களே, எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும், அந்த அளவுக்கு தான் நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும். நான் முதல் சொன்னது போல் இந்த வேதம் முழுவதும் கீழ்படிந்து தேவனுடைய நோக்கங்களுக்கு கீழ்படிந்து மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்க பல பரிசுத்தவான்களை நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கும் திட்டங்களுக்கும் கீழ்படியாமல் பரிதாபமாக மரித்து போய்விட்டவர்களையும் நாம் இந்த விதத்திலே நாம் பார்க்க முடியும். ஒன்று, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். இன்னும் ஒன்று, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களுக்கு அல்லது சித்தத்துக்கு நாம் கீழ்படியணும். ஒன்று, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படியணும். இட் இஸ் ட்ரூ. இன் தி மீன் டைம் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு அல்லது நோக்கத்துக்கு அல்லது சித்தத்துக்கு நான் கீழ்படியணும். ஒரு கட்டத்தில் பவுல் சொல்றாரு, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்கிறார். சோ, ஒன்று, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இரண்டாவது, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்துக்கு, நோக்கத்துக்கு, திட்டத்துக்கு நான் கீழ்ப்படியணும். என்ன கவனிங்க, இந்த கீழ்ப்படியல் என்றது ஒரு இலகுவான காரியம் அல்ல. நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. ஆனால் இந்த வேதத்தில் நாம் எல்லோரும் சில வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், ஆனால் சில வார்த்தைகளை நாம் விட்டு விடுறோம். இந்த வேத வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய சொந்த தெரிந்தெடுப்புக்கு ஆண்டவர் தரவே இல்லை. அல்லது எனக்கு விருப்பமான வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறதும் விருப்பமில்லாத வார்த்தைகளை நான் விட்டுவிடுறதும் என்பது அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி, டோன்ட் புட் எனி கண்டிஷன் டு ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட் இஃப் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நிபந்தனை நாம் வைக்கக்கூடாது. அப்படி நாம் நிபந்தனை போட முடியாது. என தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். சில நேரத்தில் நாம் சில இடங்களில் நாம் தவறுகிறோம், அல்லது தள்ளாடுகிறோம், அல்லது தடுமாறுகிறோம். உண்மைதான், உண்மைதான். யாரும் சொல்லணும்னா 100% முழு வசனத்தை நான் கைக்குள் நடக்கணும் ஒருபடி சொல்ல முடியாது. ஆனால் நாம் எல்லோரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய. ஏனென்றால் தேவன் நம்முடைய உள்ளத்தையும் உள்ளாந்திரத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நான் ஏன் இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பதை ஆண்டவருடைய உள்ளம் கவனித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனித்து பார்க்கிறோம். ஆகவே நாம் எங்கெங்கு எந்தெந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ என்பது உங்களுடைய மனசாட்சி, உங்களுக்கு சாட்சி, என்ன மனசாட்சி, எனக்கு சாட்சி. நாம் கீழ்ப்படிய வேண்டிய இன்னும் ஏராளமான சத்தியங்கள் உண்டு. நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் திருச்சபையை உலகத்தில் நியமித்து வைத்திருக்கிறார். சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகளை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுத்து அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் இல்லையா? அப்படி இல்லாவிட்ட நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யோசிப்பார்? இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா? கீழ்ப்படிவு என்றது இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. கீழ்ப்படிந்தவர்கள் இந்த உலகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் பரலோகத்தில் பிரவேசிக்கிறார்கள், தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறார். பரலோகத்தில் போய் நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்பது இல்லை. இங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். ஆகவே கீழ்ப்படிவு என்பது இந்த உலகத்தில் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சந்தர்ப்பம். பாதாளத்திலும் போய் நாம் கீழ்ப்படிய முடியாது. பாதாளத்துக்கு போகிறவர்களும் பாதாளத்தில் போய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது அவசியம் இல்லையே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறவர்கள், அலட்சியம் பண்றவர்கள் பாதாளத்திலே கிடக்கிறார். பரலோகத்தில் போயும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே நாம் கீழ்ப்படிந்தபடியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. ஆகவே இந்த பூமியிலே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவமா இருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். எனக்கு கவனிங்க, பிசாசுக்கும் சத்தியம் தெரியும், பிசாசுக்கும் வேதம் தெரியும். ஆகவேதான் இயேசு 40 நாட்கள் உபவாசம் வருது. அவன் போய் இயேசுவை பிசாசு சோதித்த போது உனக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லியே, வேத வார்த்தைகளை சொல்லியே இயேசுவை அவன் சோதித்திருக்க. சோ பிசாசுக்கும் வேதம் தெரியும். ஆனா ஒன்று, பிசாசு வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ, மாறாக எவர்களெல்லாம் வேத வார்த்தைக்கு தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை இடர பண்ணுறது பிசாசுடைய தந்திரமா. அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேவ வார்த்தைகளின் மேல் சந்தேகத்தை கொண்டு வர வைக்கிறது பிசாசுடைய வேலையா? இட் வாஸ் ஹேப்பன் இன் தி கார்டன் ஆஃப் ஏடன். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திருக்கார்களே. நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தேவன் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது பிசாசு கேட்டுட்டு இருந்திருக்கும். ஆண்டவர் போன விற்பார், பிசாசு வந்து ஆதாமும் ஏவாளையும் பார்த்து சொன்னார். இந்த மரத்தின் கனியை நீ புசித்தால் சாகவே சாக மாட்டாய், மாறாக நீங்களும் தேவர்கள் போல மாறி உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தையை நம்பிக்கை படிஞ்சார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியே, ஆனா பிசாசு சொன்ன வார்த்தைக்கு நம்பி கீழ்படிஞ்சிட்டாங்க. பார், நீ இதை புசி சாக மாட்டாய், உன் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல இருப்பீங்க. இந்த வார்த்தைக்கு ஏவாளும் ஆதாமும் கீழ்படிந்தார்கள். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறினார். பாவம் உலகத்தில் பிரவேசித்தன் சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் மரணத்தை கொண்டு வந்தது சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, பிசாசு யார் யாரெல்லாம் தேவோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை இடர பண்றது, தேவோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுகிறது பிசாசுட வேலையா. சோ நாம் எந்த அளவுக்கு தேவோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். பல ஏற்பாட்டிலே ஒரு குடும்பம் இருந்தது, லோத்து என்கின்ற ஒரு குடும்பம், மனைவி ரெண்டு பிள்ளை. சோதோம் குமராவிலே குடியிருந்த இவர்களை ஆபிரகாம் நிமித்தம் பாதுகாக்க தேவன் விரும்பி லோத்தை பார்த்து சொன்னார், இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ, இது நீ நிற்க வேண்டிய இடம் இல்ல. This is not your place because you are a child of God. இது நீ இருக்க வேண்டிய இடம் அல்ல, இது நீயாக தெரிந்து கொண்டது. இந்த ஜனத்தின் பாவம் என் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது. நான் இந்த இடத்தை, இதை இருக்கிற எல்லாரும் அழிக்க போறேன், ஆனாலும் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, ஆகவே இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. Because it was too late. ஓடிப்போ, இந்த சமபூமியில எங்கும் நில்லாது, மட்டுமல்ல பின்னிட்டு திரும்பி பாராது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சமபூமியில நில்லாது, பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, ஓடிப்போ என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஓடினார், குடும்பமாக ஓடினார், ஜீவன் தப்ப ஓடினார், உயிர் வாழ ஓடினார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஓடினார்கள். ஆனால் இடநடுவில் இந்த அம்மாவுக்கு என்ன நேரிட்டதோ தெரியாது, நின்று பின்னிட்டு திரும்பி பார்த்தால் வேதம் சொல்றது அந்த இடத்திலே அவள் உப்பு தூணாளன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ வார்த்தையை மீறின போது அவள் உப்பு தூணாளன்னு சொல்லி வேதம் சொல்றது. இதன் நிமித்தமாக அவருடைய குடும்பமே கெட்டு போயிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு தாய் தன் பொறுப்பில தவறும் போது அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை லோத்திர மனைவி மிக மிக தெளிவு இல்லையா. இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்க உலகம் நவீனமான உலகம், லோத்திர மனைவி விட்ட மிஸ்டேக், விட்ட ஒரு தவறு அவன் குடும்பத்தையே கெடுத்து விட்டதை குலைத்து விட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு கீழ்ப்படிந்து நின்று பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானான் சொல்லி வேதம் சொல்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வருகை குறித்து சொல்லும் போது இடையிலே ஒரு வார்த்தை சொன்னாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். What is the meaning by that? மறக்காது, அது ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு நீயும் நானும் பரம கானானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிரயாசப்பட்டு இடுக்கமாக வாசல் வழியாக பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்க உனக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு எச்சரிப்பு என்னவென்றால், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள். ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு கீழ்ப்படிந்து நின்று பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானான்னு சொல்லி பார்க்க, திரும்பி பார்க்காது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். போயிருக்கலாம், போயிருக்கலாம், தன் ஜீவனை காத்து தன் குடும்பத்தையும் காத்திருக்கலாம். ஆனாலும் அந்த அம்மா ஓட 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 தான் விட்டு வந்த பொருட்கள், கட்டின வீடு, இருந்த தோட்டம், ஆடு மாடு, பொருள் பண்டம், எல்லாத்தையும் கொண்டு ஓடியல அது இல்லையா? பிகாஸ் இட் இஸ் லேட். அனுதினம் ஜீவன் தப்ப ஓடிப்போ, எல்லாத்தையும் காலாகாலமா சேர்த்து, அந்த சோதகுமாரில் சேர்த்து கட்டி சேர்த்து வச்சு எல்லாவற்றையும் ஒரு நாளில எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, எப்படி கீழ்படுகிறது? இவ்வளவு வருஷமாக, இத்தனை ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டி தேடி வைத்திருக்கிறேனே, எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்றாரு? எப்படி நான் ஓடுறது? ஓட முடியல. ஓடினால் ஓடினால் ஓடினான இடையிலேயோ நின்று திரும்பி பார்த்தால், ஒருவேளை தேவன் சொன்னது போல அக்னினாலும் கந்தகத்தினாலும் சுதகுமாராவை அழிக்காமல் விட்டுவிட்டா திரும்ப போய் அங்க இருந்துடலாமே. பாரு, மலையில போனா அங்க இருக்கிறதுக்கு வீடு இல்ல, வசதி இல்ல. ஒருவேளை தேவன் சொன்னபடி சோதகுமாரவை அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்காம விட்டால் திரும்பவும் நாம கட்டின வீட்டுல போய் இருந்துடலாம். திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்துடலாமே. திரும்பவும் அந்த இருந்த இடத்துல இருந்துடலாமே. பின்னிட்டு திரும்பி பார்த்து, இந்த உலக அற்ப சொற்ப காரியங்களுக்கா, இவ்வுலக அழிந்து போகிற காரியங்களுக்கா, தேவ வார்த்தைக்கு கீழ்படியாமல், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாகி சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக மாறி தன் குடும்பம் கெட்டு போறதுக்கு வழி அமைத்து விட்டாலே, யோசித்து பார். அவர்தான் ஏ சொன்னாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ள. என்ன கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது என்றது எப்பொழுதுமே இலகுவான காரியமும் அல்ல. அதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். இந்த உலகத்துக்கு அடுத்து எத்தனையோ காரியங்களை நாம கஷ்டப்பட்டு செய்கிறோம். பொறுமையோடு பல இடங்களில் நாம் இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் நாம் கஷ்டப்படாமல் தேவ ராஜ்யத்துக்கு போயிடணும் என்று நாம் நினைக்க கூட. ஆண்டவர் இயேசுவை அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் பின்பற்றுவது சில சில இடங்களில் நமக்கு கடினமாக இருக்கலாம். ஆனாலும் நாம் நம்மால் கை கொள்ள முடியாத கற்பனைகளை தேவன் நமக்கு தரவே மாட்டார். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்கள் அல்ல என்று யோவான் எழுதுகிறார். நம்மால கை கொள்ள முடியாத ஒரு 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 வார்த்தையை நமக்கு கட்டிடவும் மாட்டார். அவர்தான் ஏன் சொன்னாரு, என் சுமை இலகுவான, என் நுகம் எளிதான். பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை நாம் சுமக்க முடியாது, அவைகள் பாரமானது, நியாயப்பிரமான பாரமானது. ஆனா அவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடைத்து இட் இஸ் பினிஷ்ட் என்று இயேசு சிலுவையிலே முன்மொழிந்து நமக்கு இப்பொழுது இலகுவாக மாற்றி வைத்திருக்கிறாரே காரியங்களையும் கட்டளைகளையும். இருந்தாலும் சிற்சில இடங்களிலே நமக்கு தேவ வார்த்தைகளை கீழ்ப்படுவது கடினமாக இருக்கலாம். ஒருவரை லோத்தர் மனைவிக்கும் அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்கு சில காரணம் பின்னணியில் இருந்தது என்பதை உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் முழுவதும் கீழ்ப்படிந்து விசுவாசிகளுக்கு தகப்பனான ஆபிரகாமை குறித்து நாம் விரிவாக பேசலாம். நான் ஒரு காரியம் சொன்ன கேளுங்க, எப்பொழுதுமே இந்த ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், விசுவாசமும் கீழ்ப்படிவும் எப்பவும் சேர்ந்தே செல்லும். ரெண்டும் மிக முக்கியமான சத்தியங்கள். Faith and obedience. பெரும்பாலும் இது ரெண்டும் இணைந்தே செல்லும். விசுவாசித்து கீழ்ப்படி. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிய. விசுவாசிக்காவிட்டா எப்படி கீழ்ப்படியும்? கீழ்ப்படியாவிட்டா விசுவாசித்து என்ன? யோசிச்சுப்பார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் கீழ்ப்படினார். சில இடங்களிலே அல்லது சில நேரங்களிலே நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படுவது கடினமாக இருந்தாலும் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அதற்காக மன்றாடி அவர்களுக்கு நாம் கீழ்ப்படி நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கணும். கவனிங்க, ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்க சொன்னா ஆபிரகாமுடைய சரித்திரம் ஆரம்பமாகும். 12 அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் முதலாவது ஆபிரகாமோடு பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? விட்டுவிடு. வந்ததும் வந்தார், சொன்னதும் சொன்னாரு, விட்டுவிடு விடு. இப்ப நமக்கு விடுறதுனா பிரச்சனை இருக்குது.
This was the very first time to talk with Abraham. ஆண்டவரோடு தேவன் பேசுகிற முதல் தடவை இதுதான். இங்கதான் முதல் தடவையாக ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுறார். வந்ததும் வந்தார், சொன்னதும் சொன்னார். என்ன? விட்டு விடு, விட்டு விடு. என்னத்தை விட சொன்னாரு? உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடுன்றார். ஆபிரகாம் ஒரு வசதியான இடத்துல வாழ்ந்தவர், வசதியான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவர். விக்கிரக ஆராதனைகள், அவருடைய தகப்பனாகிய தேராகு விக்கிரக ஆராதனை செய்கிறோம். ஆபிரகாமும் தேவன் அழைக்கிறதுக்கு முன்பு விக்கிரக ஆராதனை செய்திருக்கலாம். ஆனால் தேவன் வந்து அவனை பார்த்து சொன்ன காரியம், உன் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வா. Come out. This is not the place. நீ இருக்கிற இடம் எனக்கு ஏற்றதல்ல, அதை விட்டு வெளியில வா. தேசத்தை விடு, இனத்தை விடு, வீட்டை விடு என்று அவரை பார்த்து அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன போது பிசிக்கலாக இட் வாஸ் நாட் ஈஸி டு லீவ் எவ்ரிதிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், ஃபார் த சேக் ஆஃப் காட். தேவன் சொன்ன காரியங்கள் ஆபிரகாமுக்கு விட்டு விடுறதுக்கு கடினம் தான். ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். இட் வாஸ் ஒண்டர். சோ விட்டுவிடுகிறது என்பது கடினம் தான். சில இடங்களிலே நமக்கு கீழ்ப்படுவது கடினம் தான். ஆனாலும் தேவனை நாம் திருப்திப்படுத்த, தேவனை பிரியப்படுத்தி, தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ வேண்டுமா இருந்தால், நமக்கு கடினமாக தோன்றினாலும் தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். விட்டுவிடு. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். மட்டுமல்ல, கலிலேயா கடல் ஓரத்தில் பேதுரு அந்திரேயா மீன் பிடித்துக் கொண்டிருக்கான். ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். அற்புதம் அது குறித்து பிறகு சொல்றேன். அவர்கள் உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை, நீங்க வீட்டு வாசிச்சு பாருங்க, அவர்கள் எல்லாவற்றையும் நாலாம் அதிகாரம் மத்தேயுல எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார். They left everything. எனக்கு பிடிச்ச மீன் அற்புதம், இட் வாஸ் a miracle. ஏராளமான மீன்கள் பிடிச்சுக்க, படகு, வலை, தகப்பன், எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விட்டு he decided to follow Christ. சொல்ல போனா இந்த உலகத்தில் மேன்மை என்று அவன் நினைத்த எல்லாவற்றையும் இயேசுக்காக விட்டுட்டு அவரை பின்பற்றினார். மரித்தும் இன்றைக்கும் அவன் பேசிக் கொண்டிருக்கான். பார், மத்தேய் என்கின்ற ஒரு ஆயக்கார், he was a tax collector. அவர் செல்வந்தர் மட்டுமல்ல, அவன் படித்தவர் கூட. ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்தார். ஆண்டவர் இயேசு அவிடத்திலே போனார். நீங்க வாசிக்க பாருங்க, அவன் எல்லாவற்றை விட்டு இயேசுவை பின்பற்றினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். சொல்ல போனால் முழுவதுமாக திரும்பின ஒரு டைரக்ஷன் வாழ்க்கையில், இட் வாஸ் a great turning point in his life. அவருடைய, அதாவது மத்தேயுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம், திருப்பு முனை. இதுவரை அவர் டச் கலெக்டர், ஆனா இப்பொழுது இயேசுவை பின்பற்றுபவன். அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறி ஆயிட்டது. ஏனென்றால் இனிமேல் அவன் ஒரு டச் கலெக்டராக இருக்க போறது இல்ல, இனிமேல் அவன் வரி வசூலிக்கிறவனாக இருக்க போறது இல்ல. கலிலேயா கடலோரத்திலே பேதுருவையும் அந்திரியாவையும் யோவானையும் யாக்கோபையும் இயேசுவை சந்தித்தார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் நாம் பார்க்கிறோமே, அதோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை, டேர்னிங் பாயிண்ட். இனிமேல் அவர்கள் மீன் பிடிக்கும் போக இல்லை, இனிமேல் அவர்கள் மீன் பிடிக்க மாட்டார், அவர்கள் மனுஷர்களை பிடிக்க ஆக்குவேன் சொல்லி இயேசு அவர்களுக்கு ப்ரோமிஸ் பண்ணிட்டார். அதுக்கு பிற்பாடு அவர்கள் அநேகங்களை, அநேக ஆயுதங்களை ஆண்டவர் இயேசுவுக்காக திருப்பி, யோவானை தவிர மற்ற மூன்று பேரும் மாட்டியராக இயேசுக்கு தங்களுடைய ஜீவனை ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் சொல்லி சரித்திர குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியும் என்பது சில இடங்களில் நமக்கு கடினமாக இருக்கலாம். ஆனாலும் தேவ அருளால், தேவ கிருபையினால், பரிசுத்தாமட உதவினால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய நம்ம நாம் ஒப்புக்கொள். We have to submit to obey to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே நம்மை நான் ஒப்பு கொடுக்கணும். ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை நானே ஒடுக்கி கீழ்படுத்துறேன். என் சரீரம் விரும்புறபடி நான் செய்ய நான் விரும்பல. ஆண்டவுடைய வார்த்தை எதை சொல்லுதோ, தேவனுடைய சித்தம் எதுவோ, அதற்கு ஏற்றபடி என்னை நான் கீழ்ப்படுத்தி சப்மிட் பண்றேன். யூ ஹேவ் டு சப்மிட் யுவர்செல்ஃப் அண்டர் தி வில் ஆஃப் காட். சோ நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படிய நம்மை நாம் விட்டு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொன்னார், உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. யூ கேனாட், ஆங்கிலத்தில் யூ கேனாட் சேவ் போத் காட் அண்ட் மணி அப்படின்னு சொல்லி ரெண்டு எஜமா நமக்கு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானா இருந்தா நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததானே ஆகும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேணுமா இருந்தால் ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தானே ஆக வேண்டும். இங்க பாருங்க, இந்த தேச சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியிருந்தானே. யோசிச்சு பாரு, நாயோட மகளை ஸ்கூலுக்கு போறதுக்கு கிண்ட காலத்துல இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு போறேன், போலீஸ் வந்து சின்ன பிள்ளைகள் சட்டத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேணும், அதை எப்படி கீப்ப பண்ண வேண்டும் என்று போலீஸ் வந்து கிண்டர் கார்டன்ல, ஐ மீன் பேசி ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுங்க எப்படி அவங்க சட்டத்துக்கு தேச சட்டத்துக்கு கீழ்ப்படியணும் என்று. இந்த சின்ன சிறு வயசுலே அவங்க அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சிடுறாங்க. பாரு, இந்த நாட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் கூட கிரீன் லைட்ல நின்றுதான் போகுது. பாரு, அப்படி பழக்கி வச்சு நாம் தேசத்தின் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். வேதம் சொல்றோம், சந்தேகமே இல்லை. ஏன்னா நமது தேசத்துல வாழ், அதே போல தேவ ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்துதானே ஆகும். சரி, ஒரு ஆமே சொன்ன பாருங்க, நாம் அந்த கிரீன் ஸ்டிக்கர் அந்த நம்ம பியர் அது ஒட்டாட்டா சிட்டிக்குள்ள ஓடையலாது. இப்ப நாம என்ன செய்யறோம், அது எப்படியாவது ஒட்டுறோம், ஒட்டத்தான் வேணும், வேற வழி இல்லை. பிகாஸ் அது கெசட்ஸ்ல சட்டத்துல வந்துருக்கு, நாம ஒட்டத்தான் வேணும். அப்படி ஒட்டாட்டா பனிஷ்மெண்ட், தண்டர், ஒன் வே அயன் பான் ஸ்டார், ஓடுவோமா? ஹலோ, ஓடி பாருங்க, ஓடுவோமா? ஹைவேல ஸ்பீட் லிமிட் பண்றாங்க 100 வேகமா வார கார சொல்லி, இந்த கேமராக்கு இருக்கிற மதிப்பு பாரு. ஹைவேல ஹாயா ஓடி வார கேமரா கணத்தை ஸ்லோடா. தேசத்தின் சட்டம் we have to obey, அல்லது நம்மை தண்டிப்பார், அதுக்கு நாம் பனிஷ்மெண்ட் செலுத்த முடியும். தினகரிமானவர்களே, தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படியத்தான் வேணும். அதே போல நாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணுமா இருந்தால் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு, வேத வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியத்தானே ஆக வேண்டும். ஆமே சொல்லுங்க. சோ இதை விட்டு நான் எனக்கு இயலுமான வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இன்னும் என்ன கவனிங்க, இன்னும் அவ்வப்போது என் காதல விழுகிற சில வார்த்தைகள் சத்தங்கள் என்ன தெரியுமா, சிலருடைய மந்திரங்கள் அல்லது தந்திரங்கள் என்ன தெரியுமா, இந்த வார்த்தையின்படி எல்லாம் வாழல. லெட் தம் பிரீச், இந்த வேதத்திற்கு எல்லா வார்த்தையின்படி வாழல. அதுக்கு என்ன, அது கடவுளுக்கு தெரியப்படுவார். யார ஏமாத்துற, சி திங்க் அபவுட் தட் பிளீஸ், யார ஏமாத்துற. இது அர்த்தம் என்ன, எங்களுக்கு முடியுமான எங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளுக்கு உட்படி
விளையாட்டு வீரர் இருந்தார். He was a famous one. அவருடைய பேர் வந்து சீட் இஸ்டர். மிக பிரபலமாக இருந்தார், மிக படித்தவர், நன்றாய் கிரிக்கெட் விளையாடுவார், மிக புகழ் வாய்ந்தவர், பணக்கார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். தேவன் அவரோடு பேசினபடியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இங்கிலாந்து தேசத்தின் மேன்மையை திறந்து தனக்கு இருந்த புகழ் எல்லாவற்றையும் விட்டு ஆப்பிரிக்காவுக்கு கடந்து சென்றார். அங்கு போய் அந்த மாட்டு கலாச்சாரத்தில் வித்தியாசமான மனிதர்கள், மிகவும் வெப்பமான அந்த பிரதேசத்தில் ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஆயிரங்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் வந்தபோது ஒரு குடிசையிலே ஒரு நாள் இரவு அவருடைய கண்களும் சரியாக பார்வை குன்றி போன நேரம், ஒரு நாள் இரவு அவர் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறவர், அன்றைக்கு இரவு மிக ஏழியாக எழும்பிட்டார். எழும்பி அந்த சிம்மணி ஒரு குடிசையில் இருந்தார். அந்த சிம்மணி இன்றைக்கு இருந்தது போல எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்கல, அந்த சிம்மணி விளக்கின் வெளிச்சத்திலே வேரத்தை எடுத்து புரட்டி 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 தட்டி பார்த்துட்டே இருந்தார். அவரோடு இருந்த மற்றவர் அந்த நேரத்தில் திடுக்கிட்டு எழும்பி கேட்டார், ஐயா இந்த நேரத்தில் எழும்பி, இந்த வயதில் இந்த நேரத்தில் எழும்பி வேதத்தில் என்னத்தான் தேர்றீங்க? சரிதான் அவர் கேட்டதில்லை, இத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணி, இத்தனை ஆண்டுகள் ஊழியக்கேது, இத்தனை ஆயுதங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்திவிட்ட ஒரு பழுத்த அனுபவம் மிக்க ஒரு தேவ மனிதர் இந்த இரவு வேளையில இந்த சிம்மணி வெளிச்சத்தில் வேதத்தை புரட்டி புரட்டி தேடுறாரு, என்னத்தை தேடுறீங்க? அவர் சொன்னாரா, ஒண்ணு இல்ல, இன்னும் நான் ஏதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இடங்கள் இருக்குதா? இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் எங்கேயாவது இருக்கிறேனா என்பதை நான் பார்க்கிறேன், புரட்டி பாருங்க. நடந்தது என்ன தெரியுமா? அன்றைக்கு அதிகாலை அவர் மறித்து போயிட்டார். ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்கன்ஸ், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஏராளமான ஜனங்கள் ஓ என்றார். நீ இந்த தேசத்துக்கு வந்தபடியால் தானே நான் உண்மையான தெய்வத்தை கண்டேன். நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த இங்கிலாந்து தேசத்தின் மேன்மையை திறந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த தேசத்துக்கு நீ வந்தபடியால் அல்லவோ நான் இன்றைக்கு மெய் தெய்வத்தை கண்டு நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு பாக்கியமுள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் பெற்றுக் கொண்டது எதனாலே? நீ உன் மேன்மையை திறந்து தேவ சித்தத்தை கீழ்ப்படிந்து இந்த தேசத்துக்கு வந்தபடியால் அல்லவா என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் அவருக்காக அழுதார்கள், புலம்பினார்கள் என்று சொல்லி நான் அவருடைய சரித்திர புத்தகத்திலே நான் வாசித்தேன். எனக்கு அறிமானங்களே, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவதுதான் ஒரு மேலான வாழ்க்கையாகும். காற்று ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இறையாதே அமைதலாய், இமீடியட். பைபிள் சொல்லுது உடனே இறையாதே அமைதலாய், ரெண்டு வார்த்தை. காத்துக்கும் கடலுக்கும் காதிருந்ததோ தெரியல, இறையாமே அமைதலா என்று சொன்ன உடனே பைபிள் சொல்ல உடனே அமைதல் உண்டாய். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரெண்டு சக்தி என்றால் அது காற்றும் கடலும் தானே. இன்றைக்கு அமெரிக்காவிற்கு நவீன ரக ஆயுதங்களுக்கு கூட அந்த வல்லமை கிடையாது. அதை அடக்க காட்டையும் கடனையும் அடக்க எந்த ஏவுகணைக்கும் வல்லமையே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா ஆண்டவர் இயேசு கடலையும் காட்டையும் பார்த்து கட்டளையிட்டா இறையாதே அமைதலாயிரு. வசனம் சொல்றது உடனே அமைதல் உண்டாயிட்டது. உங்களுக்கு தெரியுமா, கடலை பிரயாணம் பண்ணவனுக்கு தெரியும், கடலில் கடுங்காற்று, புயல் காற்று அல்லது பெருங்காற்று அல்லது யூரோக்கிலும் போன்ற காற்றுகள் அடித்தால் அது திரும்பி ஒரு அமைதியான நிலைமைக்கு வருவதற்கு குறைந்தது 3 நாட்களாவது வேண்டும்.
ஆனா இங்க பைபிள் சொல்லுது இறையாது அமைதலாருன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்ட போது உடனே அமைதலை உண்டாயிற்று. இது ஆச்சரியம் இல்லையா, அற்புதம் இல்லையா? சோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு காட்டும் கடலும் கீழ்ப்படுகிறதே, தேவனுடைய கட்டளைக்கு காட்டும் கடலும் இயற்கையும் கீழ்ப்படுகிறதே, கட்டுப்படுகிறதே. காகத்தை பார்த்து சொன்னார், அங்க ஒரு பசியா இருக்கிற சேரி தாட்டண்டர் எந்த மனுஷன் ஒருத்த தீக்கத்தை ஒருவர் ரொம்ப பசியா இருக்கிறாரு, அவருக்கு அப்பம் ரச்சி கொண்டே கொடு என்று சொல்லி கட்டளை இட்டாரு. வேலை சொல்றது அது கொண்டு போய் கொடுத்துறான். காகம் கொண்டே சாப்பாடு கொடுக்கிறது. இந்த நாட்டுல காகங்களை பாக்குற கொஞ்சம் அரிதாத்தான் இருக்கு. நம்ம நாட்டு காகம் கையில இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு போகும் தெரியுமா, ஒரு அப்படி பார்க்கும் ஒரு இப்படி பார்க்கும், கையில் இருக்கிறது கூட வந்து கொத்திட்டு போகும் சாப்பாடு. இங்க பைபிள் சொல்றது காகம் கொண்டு வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கு. ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், காகமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இன்னொரு கட்டத்தில் அங்கு ஒரு ப்ரொபட் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம போனார் படகுல. அடிச்சது புயல், வந்தது காற்று, வேறு வழி இல்லை. மாலுமிகள் அவரை தூக்கி அப்படியே கடலிலே போட்டார்கள். போட விருப்பம் இல்லை, ஆனா தப்புவதற்கு வேற வழியில தூக்கி கடல்ல போட்டான். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு மீனி கட்டை கொடுத்தாச்சுவா, ஒருவர் என்ற சொல்லி கேட்காம வேகமாக போய்கொண்டு டைரக்ஷன் தப்பி போன மார்க்கம் தப்பின நட்சத்திரம் போல போய்கிட்டே இருக்கிறாரு. தன் வழியில ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு, அவர் கீழ்படியாமல் போறாரு. இந்த இடத்துல அங்க அவரை போடுவாங்க, நீ அவங்க மூன்று நாள் அவரை வச்சிருந்து கரையில கொடுத்து போடு, எங்க கொண்டே போடு, நினிவேல போடு, எந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல நீ கொண்டு அவரை போடு. உடனே மீன் சொல்றது எஸ் லார்ட், வேற கதை இல்ல, எஸ் லார்ட். சரியாக யோனா தீக்குதசி போட்ட இடத்துல மீன் பார்த்துட்டே இருக்கு. ஐயா வந்து விழுந்தா நேரம் லவக்கண்டு ஆளை உள்ளுக்கு எடுத்து மூன்று நாள் ஆளை வச்சிருந்து நான் சொல்ல பாவம் அந்த மீன், இவரை உள்ளுக்கு வச்சிருந்து அது என்னதான் சாப்பிடுறது பாவம், இவரை சாப்பிடவே மேலாது. இவர் உள்ளுக்கு இருந்து பாசியம் தனியும் குடிச்சிட்டே இருக்கு, இருட்டறையில இருந்தது போல மூன்று நாள் வெளிச்சத்தை காணாம உள்ள இருந்து யோசிக்கிறார், ஐயோ உங்களோட வார்த்தைக்கு கீழ்படியாக போனேன்னு இப்ப நான் துன்பப்படுறேனே பாருண்டு. இப்படிதான் எனக்கு அருமானங்களே, பல இடங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறதுனால அனுபவிக்கிற துன்பம் இருக்குது பாரு. தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியாம நம்முடைய இஷ்டத்துக்கும் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கும் இடம் கொடுத்து வாழ்வதனாலே ஏற்படுகிற துக்கங்களும் துயரங்களும் துன்பங்களும் எத்தனை சொல்லக்கூட, ஐயோ நம்பி வந்து ஆண்டவர் விட்டுட்டார் அப்படின்னு சொல்ல. மீன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. காகம் தேவோட வார்த்தையை கீழ்ப்பணிந்தது. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஃபோர் ப்ரொபட், அவருடைய பேர் பிளையா. மதிகட்ட தீக்கதரிசியின் மதீனத்தை உணர்த்துவதற்கு தேவன் ஒரு கழுதைக்கு கட்டளையிட்டார். அந்த கழுதை தேவோடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அந்த தீக்கதரிசியோடு பேசி அவருடைய மதீனத்தை திருப்பிட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். காற்று கடலை கீழ்ப்படிந்தது, மீன் கீழ்ப்படிந்தது, கழுதையும் கீழ்ப்படிந்தது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால் மனுஷன் தான் கீழ்படிய. காற்றும் கடலும் கழுதையும் மீனும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது, ஆனால் மனுஷன் தான் கீழ்படிய. ஒரு கட்டத்தில் பாரான் என்கின்ற வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது வேவு பார்க்கிறதுக்காக மோசே 12 பேர் அனுப்பினார். அவர்கள் கொண்டு வந்த துர்ச்செய்தியினால் சபையிலே ஒரே குழப்பம் கலப்பம். இந்த சூழ்நிலையிலே அங்கு இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயோ நாங்க எப்படியாவது கானனுக்குள்ள போகணும்னு சொல்லி கானனுக்குள்ள போறதுக்கு எதிரே இருந்த மலைக்கு மேலாக ஏறி போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்ப மோசே சொன்னாரு, மோசே மாத்திரம் ஐயோ போகாதீங்க, தேவனுடைய வார்த்தையை மீறி போகாதீங்க, தோத்து போவிக்க போகாதீங்க சொல்லி எச்சரித்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி துணிகரமாக மலையில ஏறி கானானுக்குள்ள பிரவேசிக்க முயற்சித்தார்கள். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்து சொன்னார், எதிரே இருந்தவர்கள் வந்து, எதிரிகள் வந்து அவர்களை முறியடித்து ஓர்ம மட்டும் துரத்தினார்கள். தேவ ஜனங்கள் பொறுமுதுகு காட்டி ஓடினார்கள். தோல் இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? என்ன கவனிங்க பிளீஸ், எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் மீறுகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு தோல்வி. நான் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லல, உலகத்திலிருந்து உள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். எங்கெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு தோல்வி. விரக்தி, சலிப்பு, மனவேதனை. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவமா இருந்தால் தேவக்காரம் கூடியிருந்து நம்மை ஆசீர்வதித்து நடக்கும். போட்டும் நான் முடிக்கிறேன். முடிக்கப்படுறது முதல் மூன்று காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் ஒன், நாம் வெற்றியா ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழணுமா இருந்தால் பிரதானமாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மட்டுமல்ல, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் வாழ்வனுமா இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மட்டுமல்ல, ஹீலிங் ஆரோக்கியமும் தேவனுடைய வார்த்தையும் கீழ்ப்படிவதில் தான் இருக்குது என்பதை நாம் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். ரைட், இப்போ யோசுவா ஆறாம் அதிகாரம் நீங்க எடுத்து வீட்டு போய் பாருங்க. யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் எரிகோ நகரத்து மதில்கள் விழுந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் அதிகமா வேட்டை படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மதில் மிக பிரமாண்டமானது. இந்த மதில் மேலதான் ராகா என்கின்றவருடைய வீடே இருந்திருக்கு. அப்படி சொன்னா அந்த வீட்டு அகலம் எந்த அளவுக்கு, இந்த மதில், இந்த அலங்கத்தின் அகலம் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருந்திருக்கும் நான் சொல்ல தேவை. அவ்வளவு பிரமாண்டமான ஒரு மதில் அது. அந்த வீட்டுக்கு மேலே, அந்த மதிலுக்கு மேலதான் வீடே இருந்தது. சோ இப்படிப்பட்ட இந்த பெரிய மதில் இடிந்து விழுந்தது எதனாலே? தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போதுதான் அலங்கம் இடிந்து விழுந்தது. தேவ ஜனம் வெற்றியை சம்பாதித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவானவர்களே, நாம் முன்னேறாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலும் சரி, நாம் முன்னேறாதபடி அவ்வப்போது சில தடைகள், சில அலங்கங்கள் நமக்கு எதிரே நிற்கத்தான் செய்யுது, அல்லது அவ்வப்போது வரத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாம என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு காத்திருப்பதனால் தான் நமக்கு எதிரே இருக்கிற அலங்கங்கள் உடைந்து விழும் என்பதில் சந்தேகம் இல்லை. மற்றபடி நாம் சொந்த மூளையில, நாம் சொந்த அறிவில நாம் இயங்கவுமா இருந்தால் அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது. ஆனா தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோமா இருந்தால் அப்படிப்பட்ட தடைகளை நாம் மேற்கொள்ள நிச்சயமாக முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர்கள் பட்டணத்தை ஒவ்வொரு நாளும் ஏழு நாள் சுத்தனும், ஏழாம் நாள் ஏழு தரம் சுத்தனும், அப்பொழுது அலங்கம் இடிந்து விழுமன்னு சொல்லி ஆண்டவர் முதலே சொல்லிட்டார். அதே போல சொன்னது போல ஏழு நாளும் பட்டணத்தை சுத்த, நான் யோசிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கும். ஒரு பட்டணத்தை சுத்தி நாம் சுத்தி சுத்தி வந்தால் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாரு. பட்டணத்தை சுத்தி 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 வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வித்தியாசமா நினைக்க மாட்டாங்க. உலகத்தின் கண்களுக்கு நாம என்ன செய்யறோம் என்பது புரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும் நாம என்ன செய்யறோம். சுத்தி சுத்தி ஆலோசனை சுத்தி ஒன்னும் செய்யாது. யுத்தம் பண்ணபடி அவசியம் இல்லை. அலங்கம் விழுந்ததுக்கு, அலங்கம் விழுந்த பிற்பாடு நீ யுத்தம் பண்ண, முதல்ல அலங்கம் விழுவனுமே நீ யுத்தம் பண்றது. எப்படி அலங்கம் விழுகிறது? சொன்னபடி செய். தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த போது அலங்கம் இடிந்து விழுந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். ஏழு நாளும் சுத்தி சுத்தி வர, ஏழாம் நாள் ஏழு தடவை சுத்தினாங்க. சொன்னபடியே அப்படியே அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. தேவ ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். தடைகள் நீங்கி ஜனங்கள் முன்னேறினார்கள். கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள் தெரியுமா? கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது முதல் இந்த அலங்கம் அவளுக்கு பெரிய தடையாக இருந்தது. ஆனா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படித்த போதோ அந்த அலங்கம் எல்லாம் இடிந்து விழுந்தது. சொல்லி ஆகவே நாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா இருந்தால் அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழணும் இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பட்டுள்ளார்கள். வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம், ஜெயம் கொள்கிற உள்ளவர்களோ ஜெயம் கொள்கிறவர்களோ ஜெயம் கொள்கிற இவர்களோ சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏழு சபையிலும் அந்த வார்த்தை வருது, ஜெயம் கொள்கிறவர்கள் எவர்களோ, சபைக்குள்ள இருக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கணும், சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஜெயம் உள்ளவர்களாக இருக்கணுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாரும் விரும்புறோம். அது எப்படி? லூக்கா 5 அதிகாரத்தில் முதல் வசனத்திலே இந்த வீட்டை படிச்சு பாருங்க. ஆண்டவர் கடலோரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த பேதுரு கரையை வந்து வலையை அலசி கொண்டிருக்கார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படு. ஒரு இரவு முழுவதும் கடலிலே காற்று கடல கடந்து இரவு முழுவதும் கஷ்டப்பட்டும் வசனம் சொல்றது ஒன்றாகவும் அகப்படையில, ஒரு மீன் கூட பிடிபடையில, ஒன்றாகவும் அகப்படையில, ஒரு மீன் கூட பிடிபடையில. காலையிலே கரையில வந்து வரும் வலையை அலசி கொண்டு சலிப்பு, இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தும் ஒரு மீன் கூட அகப்படவில்லையே, சலிப்புட்டு வரார். கசந்து மனம் கசந்து வந்து கரையில வலையை அலசி கொண்டிருக்கிறார். அந்த வேளையில தான் ஆண்டவர் தன் போதனையை முடித்து பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை என்ன போறவங்க சொன்னா என்ன போன்ற கொண்டு ஒரு வேளை சொல்லிருக்க, ஆண்டவரே இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல, பகல்ல எங்க மீன் வரும், ஏன் தெரியுமா? இரவுலதான் அதிகமாக மீன் அகப்படும். பகலிலும் பார்க்க இரவுலதான் அதிகமாக மீன் அகப்படும். ஆகவேதான் பேதுரு இரவுல போய் வலைய போட்டார். இப்ப பகல் வந்திருக்கு, இரவிலேயே மீன் பிடிபடையில, பகல்ல கொண்டு வலைய போட்டு எப்படி மீன் பிடிபடுறது? அவன் யோசித்திருக்கலாம். இத்தனைக்கும் அவனோட எக்ஸ்பர்ட், மீன் பிடிக்கிறது அவன் எக்ஸ்பர்ட், அவன் மீன் பிடிக்கார். He was a fisherman. பேதுரு மீன் பிடிக்கிறதுல அனுபவம் உள்ளவர். அதே கலிலேயா கடலில் பல பல வருடங்களாக மீன் பிடித்த அனுபவம் உள்ளவர். ஆனால் ஆண்டவர் உன் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போறேன்னு சொன்ன போது அவன் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லாம, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அக்கார்டிங் டு தை வேர்ட் ஐ ஆம் கோயிங் டு புட் மை நெட். தட்ஸ் ஆல். அத வாசிச்சு பாருங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, மனம் சலித்து போனேன், களைத்து போனேன், ஆனாலும் நீ சொல்றீங்க பாருங்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் உங்க வலைய போடுறோம். அப்படியே பேதுரு ஆழத்தில் கொண்டே வலையை போட்டார். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். வலை கிழியத்தக்கதாய், வலை கிழிஞ்சு போகத்தக்கதாக திரளான மீன்கள், பிளஸ்ஸிங். ஹவ் இட் ஷுட். எப்படி? அதே கடல், அதே வலை, அதே ஆள், அதே படகு. பின்ன மீன் எங்கதான் இருந்து வந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது எங்கிருந்து வந்தது தெரியா? உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படியே பேதுரு வலையை போட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்னு சொல்லி நாம் பார்க்கணும். கருமானவர்களே, ஆசீர்வாதம் எப்படி, ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக் கொள்வது? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்கும். பார், சிலர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எவ்வளவோ கஷ்டப்படுறார், கடினமாக உழைக்கிறார், எப்படியெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் இந்த உலகத்தில் அவர்கள் விரும்புற ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியவில்லை. நான் சொல்வேன், உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறார். அவர் பச்சை பாதகம் உள்ளவர் அல்ல. நீ எந்த பின்னணியில் இருந்து வருகிறாய், என்ன சூழலில் இருந்து வருகிறாய் என்பதெல்லாம் ஆண்டு இது மனுஷதான் பாப்பா. நீ எந்த கோத்திரம், எந்த குலம், எந்த ஊர், எந்த நாடு, எந்த பின்னணி, என்ன தொழில், என்ன படிப்பு என்பதெல்லாம் மனுஷன்தான் பாப்பா. ஆண்டவர் அப்படி பாக்குறதே இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிற வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதற்காகத்தான் இயேசு தன்னை உயிரையே சிலுவையில் கொடுத்தார். நாம் சாபமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக, நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். நீயும் நானும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதற்காக தெய்வம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சாபமானார். We don't ask to change your religion, but we ask to change your life. That is important thing before the Lord. நீங்க இருக்கிற மதங்களையும் சமயங்களையும் மாத்துங்க சொல்லி நாங்க கேட்க வரல. இயேசு அப்படி சொல்லவும் இல்ல. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லவார். மதம் மாறுகிறது முக்கியம் அல்ல, தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புறதுதான் அவசியம். மதங்கள் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டே சேர்க்காது, பட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டே சேர்க்க முடியும். அவர்தான் இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. Unless except Christ we cannot reach out the hill. It is put. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் மறந்தால், நான் வாழ வேண்டும் மறந்தால், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பாருங்க. ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காட்ட என்ன வந்து கேளுங்க. ஐ நோ வாட் ஐ அம் ப்ரீச்சிங். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது தெரியும் எங்களுக்கு. அவர் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவரும் வாழுகிறவரும் என்பது நிச்சயம், சத்தியம். அவை உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவர் வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு பாட்டு பாடணும் இல்ல, நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அற்புதங்களை செய்கிறீர், நீ இறக்கங்களின் தேவன், இதை ஆசீர்வதிக்கிறவர் இல்லையா? உண்மையாகவே ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் தான், நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சந்தேகம், ஆனா நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோமா இருந்தால், ஆண்டவர் பக்கம் நாம் திரும்பவுமா இருந்தால், நிச்சயமாக ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க யோவான் 9 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், 1 வசனத்தில் இருந்து, ஒரு புறவி கூட அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா சொல்லு. ஒரு புறவி குருடன், சீஷர்கள் வந்து இயேசுவை கேட்கிறாங்க, இவன் குருடனாக பிறந்தது இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் செய்த பாவம், பிகாஸ் தே ஹேவ் ஆல்ரெடி, அவன் ஏற்கனவே சீஷர்கள் நிர்ணயித்துக் கொண்டாங்க, இவன் செய்த பாவம் அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவத்தை அவன் குருடனா பிறந்துக்கான அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை அது அல்ல. சில வேளையிலே நாமும் சில தப்பு கணக்கு போட்டு வரோம் பாருங்க, முந்திர் தீர்ப்புறது. சில நேரத்தில் நாம் சிலரை முந்தி நியாயத்திருக்கோம். நாம சொல்ல கேளுங்க, வேதம் தெளிவாய் சொல்றது ஒருவரையும் நியாயத்திருக்காது. அப்படி செய்ய சொல்லி ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்லு. ஓகே, சில பேர் தவறு செய்யலாம், பிழை செய்யலாம், அதற்காக நாம் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பது சத்தியமல்ல, சத்தியமல்ல. ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவாதி தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அவர் செய்ய வேண்டிய வேலையை நீயும் நானும் செஞ்சிடக்கூடாது பாரு. அப்படி செய்யறது ஒரு பாவம் இல்லை. யாராவது ஒருவர் தப்பு செஞ்சு அவளுக்காக நாம் ஜெபிக்கலாம், ஒருவன் தவறி போவான் சொன்னா அவருக்காக ஆண்டுத்தலை நாம் வண்டாடலாம். அதை விட்டு நாம் அவங்களை நியாயத்துக்கு சிலர் சொல்லுவாங்க, இவன் பரலோக பக்கமே வர மாட்டேன், ஏதோ பரலோகத்தின் வாசனை திறப்புல அவங்க கையில இருக்கிறது போல இருக்குது பாரு. ஓகே, இன்றைக்கு ஒருவன் தவறு, இன்றைக்கு அவன் தவறலாம், நாளைக்கு அவன் திருந்தலாம், இன்றைக்கு விழலாம், நாளைக்கு எழும்பலாம், விழுந்தாலும் விழுந்தாலும் கத்தரே அவனுக்கு உத்தரவாதம் பண்ணி வேதம் சொல்றது. நீயும் நானும் யாரும் ஒருவனும் இத நியாயம் கேட்கும். அது தேவனுடைய வேதம். இவன் குருடாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது இவன் செய்த பாவம் இல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய வல்லமை இவருடைய விளங்கும்படி இவர் இப்படி பிறந்திருக்க. சரி, இது காரியம். பிற்பாடு ஆண்டு என்ன சொன்னார் செய்தார் தெரியுமா? சேர் உண்டாக்கி அவன் கண்களில பூசி நீ போய் சீனோ குளத்துல போய் கழுவு. இதை கொஞ்சம் நீங்க யோசிங்க. அவன் தான் புறவி கூட்டதா இருக்கிறான். கண்ணில சேர்த்த பூசி அது சீலோவன் குளத்துல போய் கழுவு என்று சொல்றாரு. இது எப்படி? அவனுக்கு கண்ணிலேயா பார்வை இல்லை, எப்படி சீலோவன் குளத்துக்கு அவன் போறது? அப்படி என்று நாம என்ன தோணுது இல்லையா? பட் எது அதற்குள்ள காரியம் தெரியுமா? அங்கேதான் அவருடைய அற்புதமே இருக்கு. அங்கேதான் அவருடைய அற்புதம். சொல்லப்பட்டபடி சீலோவன் குளத்திலே அவன் போய் கழுவினான். வேறு சொல்றது அவன் பார்வை அடைந்தான். சீலோவாம் என்கின்ற வார்த்தைக்கு அனுபவப்பட்டவன் என்பது பொருள் என்று அங்கே சொல்லப்படும். சோ தேவனுடைய ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அற்புத சுகத்தை அவன் பெற்றுக் கொண்டான். ஒருவேளை அவன் இயேசுடத்திலே வந்திருக்கலாம், ஆண்டவர் இயேசு அவன் கண்களிலே சேட்டை பூசி இருக்கலாம், சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா சொன்ன வார்த்தையின்படி இவன் கழுவாக விட்டிருந்தால் சேறு பூசப்பட்டிருக்கலாம், இயேசு சொல்லிருக்கலாம், ஆனா ஆரோக்கியம் உண்டாயிருக்காது. Beloved, listen to that. சேறு பூசப்பட்டிருக்கலாம், இயேசு சொல்லி இருக்கலாம், ஆனா சொன்னபடி அவன் கீழ்ப்படுத்தி அப்படி செய்யாமல் விட்டிருந்தால் ஆரோக்கியம் இல்லை, அற்புத சுகம் இல்லை. இதே போல தான் எக்ஸாக்ட்லி லைக் தட். ரெண்டு ராஜ்யங்கள் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து நீங்க பாருங்க, நாகமோ நாகமான் என்கின்ற ஒரு மகா பராக்கிரமசாலி இருந்தான் சொல்லப்படும். வெட்டியின் மேல் வெட்டியை குவித்து தன் ராஜாவுக்கு பல வெட்டிகளை தேடி குடித்த அவரை குறித்து வச்சிருக்கோம். மகா பராக்கிரமசாலி, ஆனால் குஷ்டரோகி. He was mighty. அவர் பெரிய பராக்கிரமசாலி ஆனால் குஷ்டரோகி. எவ்வளவு பராக்கிரம இருந்தது என்னங்க? குஷ்டரோகி. எவ்வளவு வல்லமை இருந்தாங்க? குஷ்டரோகி. குஷ்டரோகம் வேதத்தில் என்னத்துக்கு சொல்லப்படுது? பாவத்துக்கு உபரப்படுது. நம்மிடத்துல எவ்வளவு வலிமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அளவு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில பாவம் இருக்குமா இருந்தால் தேவனுக்கு முன்பாக அது செல்லுபடியாகும். என்னுடைய படிப்பும் என்னுடைய பட்டமும் என்னுடைய பணமும் பாதாளத்தில் இருந்து என்னை பாதுகாக்கவும் முடியாது. நான் கண்களை மூடும் போது அவர்கள் ஒன்றும் எனக்கு உதவி செய்யவும் முடிய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்னை பாதாளத்திலிருந்து பாதுகாக்க வல்லவரும், நான் மறித்தாலும் என்னோடு கூட எப்போதும் சதா காலங்களும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சீலோவா குளத்திலே போய் கழுவு. சொன்ன வார்த்தைக்கு அவன் யாரையோ ஒருவரை உதவிக்கு பிடிச்சு எப்படியோ சீலோவம் குளத்துக்கு போயிட்டான். என்ன சொன்னது யாரு? இயேசு. நான் குருடன் தான், பார்க்க முடியாதான், ஆனா இயேசு சொல்லிட்டாரு குளத்துல போய் சீலோவம் குளத்துல கழுவுன்னு சொல்லிட்டா. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த யாரையாவது பிடிச்சு வாங்கப்பா, என்ன எப்படியாவது அந்த சீலோவம் குளத்துல கொஞ்சம் விட்டுருக்கு, இயேசு சொல்லி இருக்கிறார், கழுவ சொல்லி எனக்கு பார்வை கொடுக்க, நான் கீழ்ப்படுகிறேன், நம்புறேன், கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போனாங்க, குளத்துல கொண்டு விட்டாங்க, அள்ளி கழுவுனாவார். உடனே அவன் ஆரோக்கியம் அடைந்தான் சொல்லி நான் பார்க்கிறேன். எனக்கு அறிமானவர்களே, ஆரோக்கியம் அற்புதம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆசீர்வாதமான வாழ்வு நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மட்டுமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சில இடங்களிலே சில நேரங்களிலே நமக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய மாமிசம் இலகுவில் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய நமக்கு விட்டு கொடுக்காது. நம்முடைய சொந்த நம்ம எல்லாருக்கும் ஒரு சொந்த சாயல் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் இல்லையா? ஹலோ, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஒரு குடும்பத்தில் அஞ்சு பிள்ளைகள் இருந்தால் அஞ்சு அஞ்சு விதமா இருக்கு. சபையில் 100 பேர் 50 பேர் இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொருவருக்குள்ளே ஒவ்வொரு சாயல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய சாயல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்குது. ஆனால்
தேவ ஆவியோட பலத்தை நாம் பெற்று தேவனுக்கு காத்திருந்து எங்கெல்லாம் நம்மால கீழ்படிய முடியாமல் போறதோ அங்கெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய நாம் தேவ பாதத்திலே காத்திருந்து தேவ ஆவியோட பலத்தை பெற்று நாம் அதை கீழ்படியவும் இருந்தால் நிச்சயமாக நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமான ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தான் ஆகும். எனக்கு அருமானவர்களே, கீழ்ப்படிவு மிக 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 அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல பிதாவுக்கு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படித்து இருந்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே நமக்கு முன்மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பூரணமான ஒரு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாமும் ஒரு பூரணமான ஒரு கீழ்ப்படிவுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆபிரகாம் கஷ்டம் இருந்தாலும் எதை விட்டு விட சொன்னாலும் முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அது மட்டுமல்ல, குமாரனை கொண்டு எனக்காக பலியிடு, ஒரு சொந்த குமாரனை கொண்டு பல எஸ் கொண்டு பலியிட, இஸ்மவேல அனுப்பிவிடு, உன் வீட்டில் அவனை வச்சிருக்காள், உடனே கீழ்ப்படிந்தான். அவருடைய கீழ்ப்படிவும் அவருடைய விசுவாசம் அபாரம். ஆகவேதான் அவர் விசுவாசியுடைய தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் தேவன் விரும்பாத ஏதாவது ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அதை விட்டுவிட சொன்னார், நாம் அதை விட்டு விடுவோமா இருந்தால் நாம் தேவ ஆசீர்வாதம் பெற்று தேவ அனுக்கிரகம் பெற்று நாம் ஆசீர்வாதமாக வாழ்வோம். அப்படி இல்லைன்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் தேவ கிருபை இல்லாமல் இருந்தால் நாம் கண்களை மூடும்போது நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். உலகத்தில் ஓக ஒன்று வாழலாம், ஆனால் நித்தியம் நமக்கு பரிதாபமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தின் கொஞ்சம் வாழ்வா அல்லது நித்தியமா எது முக்கியம் யோசித்து பாருங்க. ஆகவே தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் முழுவதுமாக நாம் கீழ்ப்படியுமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கும். யாவர் அனுபவிப்போமா? நாம் சேவம் பண்ணுவோம்.